நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக தமிழக விசைப்படகு உரிமையாளர்கள் தற்போது மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருப்பதை எதிர்க்கும் இலங்கை மீனவர்களின் கருத்துக்கள்.
இலங்கைக்கு வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் இந்த நேரத்திலே அவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய இழுவப்படகு அத்துமுறை நுழைந்த விடயமானது பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம். எங்களுடைய மக்களையும் எமது மீனவர்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாக நாங்கள் கருதுகிறோம்.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் பட்டய படிப்புக்கான ஒரு பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருப்பது குறித்து பல்கலைக்கழகத்தின் கருத்துக்கள்.
ஜோதிடம் பற்றிய ஒரு கருத்தியல் நம்முடைய மக்களிடையே அது இருந்து வந்திருக்கிறது. எனவே மற்ற பாடங்களை படிப்பதை போல அதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தை கற்றுக் கொடுப்பதனால் மட்டுமே ஜோதிடத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் எதுவும் இல்லை.
தமிழக செய்திகள், பன்னாட்டு குறிப்புகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குகின்றவர் திரு நவக்கரசு விக்னராஜா. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்திருக்கிறது என யுக்ரைன் நாட்டினுடைய இடைக்கால பிரதமர் அர்சினியேவ் யாட்சினோக் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
This is the red alert. This is not the threat. This is actually the declaration of war to my country.
ரஷ்ய ராணுவத்தை பின்னகர்த்தும்படி அவர் அதிபர் புட்டின் அவர்களை கேட்டிருக்கின்றார். முதல் வேட்டை தாங்கள் தீர்த்துக் கொள்ளப் போவதில்லை என்று உக்ரைன் கூறியிருக்கின்ற பொழுதிலும் அது தன்னுடைய ஆயுதப்படைகளை போருக்கான முழு தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் ரிசர்வ் படைகளையும் அழைத்திருக்கின்றது. கிரேமியாவில் முற்றுகைக்குள்ளாகியிருக்கின்ற 3 உக்ரைன் தளங்கள் குறித்து பெரும் கவலைகளும் அதிகரித்திருக்கின்றன. பிரவால்னோவ் என்கின்ற தளத்தின் வாயிலில் 100 ஆயுததாரிகள் தடுக்க கொண்டிருக்கின்றார்கள். ஃபெடோஸ் ரோசியா என்கின்ற தளத்தை ரஷ்ய ஆதரவு கிரேமியர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். உக்ரைன் படைகளுக்கான வழிகள் தடையில்லாமல் திறந்துவிடப்பட வேண்டும் என்று உக்ரைன் அரசு கடிந்து கூறியிருக்கிறது. கிரேமியாவின் கடற்கரை புறத்தே ரஷ்ய போர்க்கப்பல்களை காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. கிரேமியா எல்லைக்கருகே ரஷ்ய ராணுவம் பதுங்கு குழிகளை வெட்டுவதை கண்டிருப்பதாக பிபிசி நிருபர் ஒருவர் கூறியிருக்கின்றார். இன்னொரு நிருபரோ கிரேமியா பகுதி முழுவதும் தரை மற்றும் கடல்வழி சுற்றுவளைப்பு முற்றுகை தடுப்புக்கு உள்ளாகியிருப்பது போல தென்படுகிறது என்று கூறியிருக்கின்றார். யுக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டிருக்கின்ற ராணுவ நடவடிக்கையை நம்ப முடியாத ஓர் ஆக்கிரமிப்பு என்று கூறி அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி கண்டித்திருக்கின்றார். ஒரு நாட்டின் மீது படையெடுப்பது என்பது 19ஆம் நூற்றாண்டில் வேண்டுமானால் சாதாரணமான விஷயமாக இருந்திருக்கலாம், ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் அப்படியொன்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். சர்வதேச அரங்கில் ரஷ்யாவை ஓரங்கட்ட அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தயாராகவே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு வருவதற்கு தடை விதிப்பது, ரஷ்யர்களுடைய சொத்துக்களை முடக்குவது, வர்த்தக உறவுகளை துண்டித்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். உலகின் 8 பெரும் பொருளாதார நாடுகளுடைய கூட்டமைப்பான G8 ரஷ்யாவை வெளியேற்றப்படலாம் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இதனிடையே ரஷ்யாவினுடைய செயல்கள் ஐரோப்பாவின் அமெரிக்கும் பாதுகாப்புக்கும் குந்தகம் விளைவிப்பதாக இருக்கிறது என்று நேட்டோ கூட்டணியுடைய பொதுச் செயலரான ஆண்ட்ரஸ் ராஸ்முசன் தெரிவித்திருக்கின்றார். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற கிராமம் ஒன்றிலே குறைந்தது 39 பேரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தாக்குதலையை நடத்தியவர்கள் போக்கோ ஹராம் என்கின்ற இஸ்லாமிய குழுவின் உறுப்பினர்கள் என கருதப்படுகிறது. மைடுகுரி எனப்படுகின்ற நகருக்கு 50 தொலைவில் இருக்கின்ற மைனோக் என்கின்ற இந்த கிராமம் முழுவதையும் அவர்கள் அழித்து விட்டார்கள் என்று சாட்சியங்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. கிட்டத்தட்ட அதே சமயம் மைடுகுரி நகரில் 2 குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. வாகனங்களில் மறைக்கப்பட்டிருந்த குண்டுகளில் ஒன்று அங்கே மக்கள் நிறைந்த பகுதியொன்றில் வெடித்து அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு ஆட்கள் விரைந்து சென்ற சமயம் அடுத்த குண்டு வெடித்தது. கொல்லப்பட்டவர்களிலே சிறுவர்கள் அநேகம் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. தாய்லாந்தில் போன மாதம் பொதுத் தேர்தல் நடைபெற்ற போது அரசுக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக தேர்தல் வாக்களிப்புகள் நடக்காமல் போன பிராந்தியங்களில் 5 வாக்களிப்புகள் இப்பொழுது அமைதியாக நடந்துள்ளன போல் தென்படுகின்றது. இருப்பினும் வாக்களிப்பில் கலந்து கொண்டவர்களுடைய தொகை மிக குறைவு. ஒரு தொகுதியில் வெறும் 3% வாக்களித்திருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டங்களால் வாக்களிப்பு நடக்காமல் போன அனைத்து தொகுதிகளிலும் வாக்களிப்புகள் நடந்து முடியவும் இல்லை. இந்த 5 தொகுதிகளில் நடந்திருக்கின்ற வாக்களிப்புகள் கூட பல மாதங்கள் வீதி ஆர்ப்பாட்டங்களை கண்டிருந்த தாய்லாந்தின் அரசியல் முடக்க நிலையை தீர்க்கப் போவதும் இல்லை. புதிதாக அரசை நியமிக்கப்பட இருக்கின்ற நாடாளுமன்றத்திலே பல இடங்கள் இன்னமும் நிராப்பப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றன. மியான்மரில், அதாவது முன்னர் பர்மா என்று அழைக்கப்பட்ட நாட்டில், செயல்படக்கூடாது என தடை விதிக்கப்பட்ட சர்வதேச தொண்டு நிறுவனமான MSF எனப்படுகின்ற எல்லைகள் அற்ற மருத்துவ உதவி அமைப்பை தடை விதித்த சில நாட்களுக்குள் மீண்டும் அங்கே செயல்பட அந்நாட்டு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் ரக்கைன் என்கின்ற மாநிலத்தில் மட்டும் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அங்கே இருக்கின்ற முஸ்லீம் ராக்கோனியர்களுக்கு ஆதரவாக பக்கச்சார்பாக MSF செயல்படுவதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியிருந்தது. சுகாதார அமைச்சுக்கும் MSFக்கும் இடையே இது தொடர்பாக பேச்சுக்கள் நடப்பதாக மியான்மர் அரசாங்க அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார்.
செய்தியரங்கம் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லும் நோக்கத்திற்காக பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 வரையிலான ஒரு மாத காலத்திற்கு மீன்பிடி தொழிலை நிறுத்தி வைத்திருந்த தமிழக விசைப்படகு உரிமையாளர்கள் நேற்று முதல் மீண்டும் கடலுக்கு சென்றுள்ளது குறித்த செய்தியை ஏற்கனவே BBC தமிழோசையில் கேட்டீர்கள். இதற்கு இலங்கை மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலான தொழில் ரீதியான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்குரிய பேச்சுவார்த்தை உடன்பாட்டை மீறும் வகையில் இலங்கையின் வடக்கே தலைமன்னார் கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்கள் நேற்றிரவு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்ததாக அங்குள்ள மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபற்றி மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவரும் இலங்கை இந்திய மீனவர் பிரதிநிதிகளுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளில் இலங்கை குழுவில் இடம்பெற்றிருப்பவருமாகிய ஜஸ்டின் சொய்சா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் சனிக்கிழமை இரவு தமிழ்நாடுக்கு இந்தியாவை நோக்கி இருக்கின்ற கடற்பகுதியிலே 6 கிலோமீட்டருக்கு மேற்காக 85 இந்திய இழுவப்படகுகள் வந்ததாகவும் அதை தலைமன்னாருடைய 2வது பொறுப்பு அதிகாரி நேரடியாக சந்தித்து கலைத்த பொழுது அதை என்னிடம் உறுதிப்படுத்தினார். அதை தாங்கள் கலைத்து விட்டதாகவும் இந்திய எல்லைக்கு திரும்பி போகும்படி சொன்னதாகவும் எனக்கு அதை சொன்னார். இந்திய மீனவர்கள் எமது எல்லைக்குள் அட்டுமுறை நுழைந்ததாக ஏற்கனவே எனக்கு தலைமன்னார் மீனவர்களால் கூறப்பட்ட புகாரை உறுதி செய்யும் முகமாக தலைமன்னார் கடற்படை அதிகாரியை நான் தாழ்வாற்றில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் சந்தித்த பொழுது இது சம்பந்தமாக நான் கேட்ட பொழுது தான் நேரடியாக அதை கண்டதாகவும் தமது கடற்படையினர் அவரை கலைத்ததாகவும் இது சம்பந்தமாக கடற்படை தலைமையத்திற்கு ரிப்போர்ட் ஒன்று தான் கொடுத்ததற்காகவும் எனக்கு உறுதிபட கூறினார்.
ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் இப்படியாக இந்திய மீனவர்கள் அத்துமீறி வந்திருக்கிறத பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் என்ன விதமான தாக்கத்தை உண்டு பண்ணும் நினைக்கிறீங்க?
நாங்கள் இந்தியாவிலே சென்று இந்த நடத்திய பேச்சுவார்த்தையின் பிரகாரம் இந்த மாதம் 13 வரை வரமாட்டேன்னு சொன்னார்கள். அவர்கள் இந்த மாதம் இலங்கைக்கு வந்து 2வது பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் இந்த நேரத்திலே அவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய இழுவப்படகுகள் அத்துமுறை நுழைந்த விடயமானது பாரதூரமான குற்றத்தோடு பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம், அதே நேரத்தில் எங்களுடைய மக்களையும் எமது மீனவர்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நடக்கவிருக்கின்ற பேச்சுவார்த்தையிலே இது சம்பந்தமாக கடுமையான எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டுவோம்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவ சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். கொழும்பு மேகசின் சிறையில் சமீபத்தில் உயிரிழந்த கோபிதாசின் மரணத்திற்கு நீதியான விசாரணை ஒன்றை கோரி இன்று நடந்த அவரது இறுதிக்கிரியையின் போது ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை மேகசின் சிறைச்சாலையில் மர்மமான முறையில் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படும் பிரித்தானியாவில் குடியுரிமை பெற்ற இலங்கையரான விஸ்வலிங்கம் கோபிநாத் அவர்களின் மரணத்திற்கு சர்வதேச விசாரணை ஒன்றை வலியுறுத்தியும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வதுடன் காணாமல் போயிருப்பவர்களை கண்டுபிடித்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் 3 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை 24 மேகசின் சிறைச்சாலையில் உயிரிழந்த கோபிநாத் அவர்களின் இறுதிக்கிரியைகள் இன்று அவருடைய சொந்த ஊராகிய பருத்தித்துறை புலோலியில் நடைபெற்ற போதே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தது. புலோலி மெதடிஸ்ட் பாடசாலைக்கு அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நவ சமசமாஜ கட்சி, ஜனநாயக மக்கள் முன்னணி ஆகிய அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்களும், வடமாகாண சபையின் உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணாமல் போனோரின் நலன்களுக்கான அமைப்புகள், அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான அமைப்பு போன்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் உள்ளக விசாரணையொன்றின் மூலம் சிறைக்கைதிகளின் இத்தகைய மரணங்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து நீதி கிடைக்க மாட்டாது என்று குறிப்பிட்டார்.
முஸ்லிங்கம் மோதிதாஸ் அவர்கள் இயற்கை மரணம் அவருடைய இரத்த குழாய் ஒன்று வடித்ததன் காரணமாக ஏற்பட்டதாக அரசாங்கத்தினுடைய மருத்துவ அறிக்கைகள் மூலம் அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் கூட அந்த காரணத்தை ஈட்டுக்கொள்ள முடியாது. இந்த சாவுக்கு நிச்சயமாக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். கடந்த காலங்களிலும் இவ்வாறுதான் பெருமளவானவர்களை அடித்து படுகொலை செய்துவிட்டு அந்த கொலைகள் அனைத்துமே அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் என்றோ அல்லது நோய் என்றோ காரணங்கள் கூறப்பட்டு இதுவரைக்கும் கொலையாளிகள் எவருமே தண்டிக்கப்படாத ஒரு நிலைமை ஒன்றுதான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளக விசாரணையின் மூலமாக இலங்கை அரசாங்கத்திடம் நீதி கேட்பதன் மூலமாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதும் இல்லை,
என்றார் கஜேந்திரன் அவர்கள். இங்கு கருத்துரைத்த வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்,
இவர் இதய நோய்க்குரியவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த இதய நோயாளிக்கு இவர்களால் கொடுக்கப்பட்ட மருந்தாக பலனோலும் சித்தாளிப்பையும் மாத்திரமே இருந்திருக்கின்றது. உரிய நோய்க்கு உரிய மருந்தை கொடுக்காமல் அவரை மரணத்தை நோக்கி தள்ளுவது ஒரு கொலைக்கு ஒப்பானது என்று சொல்வதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே இந்த கோவிதாசனுடைய மரணத்துக்கு சர்வதேச விசாரணை என்கின்றதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்தில் வலியுறுத்துகின்றோம்
என்றார் ஐங்கரநேசன் அவர்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனநாயக மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தராகிய பாஸ்கரா அவர்கள் தென்னிலங்கையில் மாடு அறுப்பதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். ஆனால் சிறைச்சாலையில் மர்மமான முறையில் உயிரிழப்பவர்கள் குறித்து கவனம் செலுத்துவதில்லை என கவலை வெளியிட்டார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய கண்ணோட்டம். ஊழல் ஒழிப்பு மற்றும் தலித் உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு அவசர சட்டங்களை இந்திய குடியரசுத் தலைவர் இன்றோ நாளையோ வெளியிடக்கூடும் என்று பரவலாக ஊடகங்கள் எதிர்வு கூறி வருகின்றன. ஆனால் இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த எதிர்ப்புக்கு என்ன காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே வரதராஜன் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மிக முக்கியமாக பாராளுமன்றம் நடக்கும் வரையிலும் எந்த பிரச்சனையும் எடுக்காமல், பாராளுமன்றத்திலே விவாதிக்காமல், சர்வகட்சியோட கலந்தாசிக்காமல், பாராளுமன்றம் முடிந்த பிறகு ஊழல் ஒழிப்பு அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தல் என்று பல்வேறு தலைப்புகளில் அவர்கள் புது புது சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வருவதாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பத்திரிகையில தொலைக்காட்சியில அவங்களே சொல்றாங்க. காங்கிரஸ் தலைவர்களே ராகுல் காந்தி வேண்டுதலுக்கு இணைந்து அல்லது சோனியா காந்தி வேண்டுகோளுக்கு இணங்கி இது செய்யப்படுகிறது. இது திடீரென்று தேர்தல் அறிவிக்கிற நேரத்துல இத்தகைய வேண்டுதல் என்பது ஏன் வருகிறது? இத்தகைய அவசர சட்டங்கள் ஏன் வருகிறது? இது ஜனநாயகத்திற்கு ஒரு கேலிக்கூத்தான நிகழ்ச்சி அல்லவா என்பதுதான் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி.
சரி, அரசியல் மட்டத்தில் அறிவுபூர்வமான கேள்வியாக இது பார்க்கப்பட்டாலும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேலான சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து நீடிக்கும் முக்கிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வுகள் எட்டப்பட்டால் சரி என்கிற ஒரு வாதம் சிலரால் யதார்த்தபூர்வமாக வைக்கப்படலாம் அல்லவா? அந்த வாதத்தில் தவறு இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா?
யதார்த்தபூர்வமாக நாங்கள் இதுக்கு யதார்த்தபூர்வமான ஆட்கள் இந்தியாவில் சொல்றதுன்னா அது கம்யூனிஸ்டுகள் தான் முதலாளாக யதார்த்தபூர்வமான ஆட்கள். அதனால்தான் யதார்த்தபூர்வமா இருக்கிறனால்தான் நாங்கள் சிக்கல்ல மாட்டிக்கிறது. ஆனா இந்த ஊழல் ஒழிப்பு என்பது கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து போராடக்கூடிய இயக்க பிரச்சனை. ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு என்பதுல என்ன சரத்து இருக்கும்? அது ஒட்டுமொத்த ஊழலை ஆதரிப்பதாக இருக்குமா, எதிர்ப்பதாக இருக்குமா, அல்ல ஆளுங்கட்சி ஊழலை ஆதரித்து எதிர்கட்சிக்காரர்களை சிக்கல் விடுவதாக இருக்குமா, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்குமா என்பது எதுவும் நமக்கு தெரியாது. திடீரென்று ஒரு அவசர சட்டம் அங்கே செல்கிறது, திடீரென்று வெளியே வருகிறதுனால் சட்டமான பிறகு அதில் என்ன இருப்பது என்பதை விவாதிக்க முடியாத நிலை ஏற்படுவதால் தான் அதற்கு முன்னாலேயே ஜனாதிபதி அவர்களிடம் நீங்கள் இதனை இப்படி இந்த வகையிலே சட்டமாக கூடாது என்று முன்வைக்கிறோம்.
இன்றைக்கு உங்களுடைய கட்சியின் சார்பில் இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். எத்தனை வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறீர்கள், எத்தனை மாநிலங்களில்?
பிரதானமான நாங்கள் வலுவான மாநிலங்கள்ல இனிமேதான் அறிவிக்க வேண்டியிருக்கு. நாங்கள் மற்ற மாநிலங்கள்ல, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஓரளவுக்கு வலு குறைந்த மாநிலங்கள் சொல்லலாம், அப்படிப்பட்ட மாநிலங்கள்ல ஒரு 32 தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம்.
இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்காமல் கூட்டணியிலும் தொகுதி ஒதுக்கீடு இன்னும் உரிமையடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்?
தாமதமாவதற்கு அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி பெறவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் காரணம்.
அதிமுக உங்களுடனான பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படாமலே அவர்களுடைய கட்சியின் சார்பில் 40 வேட்பாளர்களையும் அந்த அம்மா அறிவித்திருக்காங்க. அந்த செயல் பற்றி உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன?
அவர்கள் அதோடு நிறுத்தியிருந்தால் நிச்சயமாக இது பேச்சுவார்த்தை நடக்காமல் எப்படி செல்லலாம் என்று கேட்டிருப்போம், நிச்சயமாக கேட்டிருப்போம். ஆனால் அடுத்ததாக பேச்சுவார்த்தை தொடர்கிறது, அதில் ஏற்படுகிற ஒப்பந்தத்துக்கு சேர்ந்த ஏற்றாற்போல் எங்களுடைய வேட்பாளர்களை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்று அறிவித்திருக்கிற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையிலே விரைவிலே தொடர்ந்து முடியட்டும் என்று கேட்கிறோம்.
நீங்கள் இப்படி ஒரு சாதகமான கண்ணோட்டத்தோடு இந்த பிரச்சனையை அணுகினாலும், தொடர்ந்து அவர் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நடத்தும் விதம், சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது பேச்சுவார்த்தை நடந்த விதமாகட்டும், அதன் பிறகு சிபிஐ கட்சியின் சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேண்டிய வேட்பாளர் தொடர்பான விஷயத்தை கையாண்ட விதமாகட்டும், இப்பொழுது 40 பேரையும் அறிவித்துவிட்டு பிறகு நான் திரும்ப பெறுகிறேன் என்கிற அந்த அணுகுமுறையாகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் அணுகுமுறை அல்ல. ஆனால் இடதுசாரிகள் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் உங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே கூட உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்ன?
எந்த ஆதரவாளர்கள் விமர்சனம் உங்கள்ட்ட வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க இப்ப சொல்கிற நிகழ்ச்சிகள்ல பூராவும் இந்த நிகழ்ச்சிகள் பூராவும் செட்டில் ஆகிருக்கிறது என்பதையும் சேர்த்து பார்க்கணும்ல. சட்டமன்றத்தில் சொல்கிறீர்கள், சட்டமன்றம் ரெண்டு கட்சியும் செட்டில் பண்ணிருக்கு, மாநிலங்களவை சொல்கிறீங்க, மாநிலங்களில் பிரச்சனை வந்துதான் வந்தது, பின்னால செட்டில் ஆச்சு ஆச்சு, அத மாதிரி பிரச்சனை வந்ததா வந்தது, செட்டில் ஆகும் என்று கூறுகிறோம். இதுல ஒன்னும் வேறு விதமான சாதக பாதக பிரச்சனைக்கு இடமில்லை என்று நாங்கள் கருதுகிறோம்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே வரதராஜன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் பட்டய படிப்புக்கான ஒரு பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன. தமிழ் பல்கலைக்கழகத்தின் முடிவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக திராவிடர் கழகம் அறிவித்திருக்கிறது. ஜோதிடம் அறிவியலுக்கு எதிரானது என்றும் அது பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படுவது பிற்போக்குத்தனத்தை ஊக்குவிப்பதாக ஆகிவிடும் என்றும் எதிர்ப்புகள் நிலவி வருகின்ற போதிலும், ஜோதிடத்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்பாக சேர்த்தது ஏன் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருமலை அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார். சாதாத்,
ஜோதிடம் வந்து அது பிற்போக்கா முற்போக்கா அப்படிங்கிற என்ற ஒரு வினாவிற்குள் நான் போக விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் இது போல இன்னும் பல கூறுகள் இரண்டு அணிகளாக பிரிந்து நம்முடைய நாட்டிலே விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ஜோதிடம் பற்றிய ஒரு கருத்தியல், ஜோதிடம் பற்றிய ஒரு எண்ணம் நம்முடைய மக்களிடையே அது இருந்து வந்திருக்கிறது. எனவே மற்ற பாடங்களை படிப்பதை போல அதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை நம்புவது, அதை கடைபிடிப்பது அல்லது நம்பாமல் இருப்பது, கடைபிடிப்பாமல் இருப்பது என்பது அது அவரவருடைய விருப்பத்தை அடியொற்றி அமைகிறது. ஜோதிடத்தை கற்றுக் கொடுப்பதனால் மட்டுமே ஜோதிடத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் எதுவும் இல்லை.
தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து தமிழோட வளர்ச்சிக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு விசேடமான பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் சேர்க்கப்பட்டதன் காரணம் என்னன்னு கேட்கலாமா?
ஆனால் தமிழ் இலக்கியங்களே இந்த மாதிரியான வான இயல் தொடர்பான அனுமானங்களே நிறைய அதில் இருக்கின்றன. ஆடித்திங்கள் அலர்சேர் கூட்டத்து அட்டவியாண்டு உள்ளறி உண்ணும் இவ்வூர் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மதுரை நகரத்திற்கு இப்படி ஒரு செய்தி உள்ளது என்கின்ற அதை ஒரு காப்பிய நீதியாக சொல்லுகிறார். ஒரு காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய இந்த செய்தி ஒரு காப்பிய புலனுடைய கற்பனைகளை உரித்ததல்ல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடையே இருந்திருக்க வேண்டும். எனவே அதை நாம் இப்போது பார்க்கின்றோம். இது உண்மைதானா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மணித்துளியில் பிறந்த எல்லா குழந்தைகளும் பெரிய அரசராக மாறி விடுகிறார்களா? அதிலே சாதாரணமாக பல பேர் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் இதில் வினாக்கள் எழுப்புவது மிக இயல்பு. என்னுடைய கருத்து என்பது வேறு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நம்முடைய மரபிலே இருக்கிறது. இப்போது கனியன் பூங்குன்றனார் இருக்கார், கனி மேதாவியார் இருக்கார், இது மாதிரியான புலவர்கள் எல்லாம் இது ஒரு கணிதம் கணக்கு என்ற அடிப்படையிலே அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். நாளென் செய்யும் கோள் என் செய்யும் என்று ஞானசம்பந்த பெருமான் வந்து கோள்களினுடைய ஆதிக்கத்தை அவர் மறுக்கிறார் அந்த ஒரு இடத்துல. ஆனால் அப்போ ஒன்றை மறுக்கிற போது அந்த கோள்களை பற்றிய கருத்துக்கள் சமூகத்தில் நிலை வந்திருக்கின்றன என்பது பொருள். எனவே சாதக பாதகமான அந்த அம்சங்களை நாம் பிறகு பெரிதாக விவாதிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு படிப்பு இருக்கிறது என்பதை நாம் அதை மறுக்க வேண்டிய தேவையில்லை என்றே கருதுகின்றேன்.
ஆனா பல்கலைக்கழகத்துல பட்டய படிப்பு படிச்சுட்டு நாளைக்கு அவங்க வந்து வெளியில வரும்போது அவங்க ஜோதிடத்துல ஒரு நிபுணர், அதை வச்சு அவங்க நல்லா வந்து சிறப்பா ஜோதிடம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இவர்களிடம் வரக்கூடியவர்களிடம் ஏற்பட்டு விடும் அல்லவா?
பல்கலைக்கழகத்திலே வந்து படித்து பட்டம் பெறாவிட்டாலும் கூட நம்முடைய நாட்டிலே ஜோதிடர்கள் இருக்கின்றார்கள். ஜோதிடத்தை நம்புபவர்களும் இருக்கின்றார்கள், நம்பாதவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டயம், ஒரு டிப்ளமோ என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சான்றிதழ் எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அது இருந்து விட போவதில்லை. எனவே இதனால் ஒரு ஜோதிடருக்கு சமுதாயத்தில் பெரிய அங்கீகாரம் ஏற்பட்டுவிடும் என்றும், அவர் கூறுவதையெல்லாம் அப்படியே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் என்னால் உறுதிபட சொல்ல இயலவில்லை. இதை வைத்து ஒரு பெரிய சமுதாயத்திலே பிற்போக்குத்தனமோ அல்லது பெரிய முற்போக்கள் ஏற்பட்டுவிடும் என்று என்னால் உறுதியாக அப்படி சொல்ல இயலவில்லை. இதுதான் இதற்குரிய என்னுடைய பதில்.
ஜோதிடத்தை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய பாடத்திட்டத்தில் சேர்க்கணுங்கிற முடிவு எவ்வாறு எடுக்கப்பட்டது?
தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய உருவாக்கத்தின் போது அதற்கென்று தயாரிக்கப்பட்ட சட்ட முன் வரைவில், அது 1981 அந்த சட்ட வரைவு தமிழக அரசினால் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு சட்டமாக வடிவமைக்கப்பட்டது. அப்போது தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கங்களை பற்றி எழுதப்பட்டிருந்த அந்த சட்ட வரைவில், தமிழ் பல்கலைக்கழகம் எந்தெந்த துறைகளில் எல்லாம் ஆய்வுகள் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்து அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல துறைகளில் ஒன்று அஸ்ட்ராலஜி எனப்படும் ஜோதிடவியல். எனவே எல்லா படிப்புகளையும் போல அதை ஒரு படிப்பாக, ஒரு பட்டயமாக அறிமுகப்படுத்தலாம் என்று நான் இங்கே துணைவேந்தராக வந்த பிறகு முடிவு செய்தேன். அதற்கான பாடத்திட்டங்கள், ஆட்சிக்குழுவினுடைய ஒப்புதல், தொலைநிலை கல்வியினுடைய ஆலோசனை குழுவினுடைய ஒப்புதல் முதலியவையெல்லாம் பெறப்பட்டு அந்த பாடங்கள் எழுதி முடிக்கப்பட்டு இப்போதுதான் அவை கற்பிட்டுக்கு வருகின்றன.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருமலை அவர்கள். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். பிபிசி உலக சேவை சார்பில் சுதந்திரம் 2014 என்கிற நிகழ்ச்சி தொகுப்புகள் தொடர்ந்து பிபிசி தமிழோசையிலும் ஒலிபரப்பாகி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் அர்ஜென்டினா நாடு ஜனநாயகத்திற்கு திரும்பிய தனது 30வது ஆண்டு விழாவை கொண்டாடி முடித்திருக்கிறது. அதற்கு முன்பு அங்கே நிலவிய இராணுவ ஆட்சி காலத்தில் 100,000+ கொல்லப்பட்டனர். அந்த இராணுவ ஆட்சி காலத்தின் பொழுது இசையும் பாடல்களும் மட்டுமே அந்நாட்டின் ஜனநாயக குரலாக ஒலித்து வந்தன. அந்த பாடல்கள் மற்றும் இசை குறித்து பிபிசி நட்டாலியோ கோசாய் வழங்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
Sin embargo estoy aquí resucitando Gracias doy a la desgracia y a la mano con puñal Porque me mató tan mal Y seguí cantando
இந்த அழகான அர்ஜென்டினிய பாடல் Como la cigarra ஒரு பூச்சி பாடுகின்ற பாட்டு.
Después de un año bajo la tierra
மண்ணுக்கு கீழே ஒழித்திருந்து பதுங்கி வாழ்ந்து ஓராண்டு கழித்து எழுந்து நின்று சூரியனை பார்த்து நான் பாடுகின்றேன். போரிலே தப்பி பிழைத்து மீண்டும் வந்த ஒருவனைப் போல என்று பாடுகிறது அந்த சிகாரா என்று சொல்லப்படுகின்ற பூச்சி.
'1976
அர்ஜென்டினா இராணுவ ஆட்சியாளரிடம் போனது. அது முதல் கொண்டு அடுத்த 7 ஆண்டுகளுக்கு இராணுவத்தின் ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள், பேசியவர்கள் எல்லாரும் அடக்கப்பட்டார்கள். அரசியல்வாதிகள், தொழிற்சங்கத்தவர்கள், போராட்ட அமைப்புகள், இடதுசாரி குழுக்கள் என்று எவரும் தப்பவில்லை. 7 ஆண்டு காலம் இராணுவத்தினரின் கோர ஆட்சியில் கொல்லப்பட்டவர்கள் 1000+ தவிர காணாமல் போனவர்கள் மொத்தம் 30,000+ என்று மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்தன. அப்படி காணாமல் போன சிறுவர்களை தேடி தாய்மார்களும் பாட்டிமார்களும் ஊர்வலங்களும் போராட்டங்களும் நடத்தினார்கள். அந்த ஊர்வலங்களின் போது ஒலித்த ஒரு பாடல் இந்த ரேகே பாடல். 1998 வந்த இந்த பாடல் சின்காடேனஸ்
sobre los pies me puse a andar hace tiempo quise encontrar el camino nada escapa nada muere nadie olvida que
காலில் கட்டிய இரும்பு சங்கிலி இல்லாமல் இப்போது நான் நடக்கிறேன் என்கிறது இந்த பாடல்.
Cada calle, cada rincón fui conociendo.
Todavía cantamos, todavía pedimos.
Todavía, நாங்கள் இன்னமும் சிரித்துக் கொண்டே இருக்கின்றோம். விக்டர் ஹெரேடியாவின் பாடல் இந்த பாடல்.
A pesar de los golpes que has hecho en nuestras vidas, el ingenio del odio desterrando al olvido.
அவருடைய சகோதரி காணாமல் போனதை தொடர்ந்து அவருடைய தகப்பனார் மனவேதனையிலேயே மடிந்து போனார். ஆனால் பெற்ற தாயோ விடாமல் போய் வீதியில் குதித்து குரல் கொடுத்தார், போராடினார். என் மகள், உன் சகோதரி கிடைப்பாள், நம்பிக்கை வைத்திரு. இன்னமும் நமக்கு காலம் இருக்கின்றது, இன்னமும் கொஞ்சம் அதிக காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று அவள் சொன்ன நம்பிக்கை வார்த்தைகள் தான் இந்த பாட்டை எழுத வைத்தது என்கின்றார் விக்டர். ஏழு ஆண்டுகளாக நடந்த இராணுவ ஆட்சி போய்விட்டாலும் புரட்சி பாட்டுகளுடைய பங்கு போய்விடவில்லை. இராணுவத்தின் ஆட்சியை அடுத்து வந்த ஜனநாயக அரசு ஊழலும் பொருளாதார நிர்வாக சீர்கேடுகளும் நிறைந்த ஒரு ஆட்சியாக அமைந்தது. விலையேற்றமும் வறுமையும் வந்து மக்களை வாட்டி வதைத்தது. மக்கள் மனத்திலே விரவியிருந்த விரக்தியை உணர்ந்து நம்பிக்கையொளி கொடுத்த பாட்டாகத்தான் அடுத்த பாட்டு வந்திருக்கிறது. பெர்சூட் வர்காராபாக் என்கின்ற குழு உருவாக்கிய இதோ வருகிறது என்ற இந்த
பாடல்.
இந்த பாட்டை உருவாக்கிய இசைக்குழுவைச் சேர்ந்தவர் கார்டேரா. சீர்கட்டு போன சமூகத்தினுடைய உற்பத்தி தான் எங்களுடைய இசைக்குழு என்கிறார்.
இராணுவத்தினுடைய
ஆட்சி தொலைந்து போனதோடு எதேச்சாதிகாரமும் தொலைந்து விட்டது என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் பாசிஸ்டுகளும் அதிகாரம், அரசியல், ஆட்சி, நிர்வாகம், நியாயம் அனைத்தையும் தங்களுடைய கைக்குள் வைத்திருந்து கொண்டு தாங்கள் செய்வது எல்லாம் மிக மிக மிகச் சரி என்று எண்ணம் கொண்டவர்களும் ஆட்சியாளர்களானார்கள். மனித மனங்களுடைய கருமை படிந்த இருட்டு குணங்களை காட்டினவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தாராளவாதம் என்கின்ற பெயரிலே திறந்த சந்தை வந்து எங்கள் எல்லோரையும் தின்னவும் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட கோபத்தினுடைய வெறியில் தெளிந்ததுதான் இந்த பாடல் என்கின்றார் கார்டேரா. அந்த பாடலை போல் ஊழலாட்சி மற்றும் மோசமான நிர்வாகம் மீது அதிருப்தியுற்று கோபக்கனலை உமிழ்ந்த வண்ணம் வந்திருந்த ஒரு பாடல் இராணுவ ஆட்சியின் போது உருவாகிய மீண்டும் தலை தூக்கிய சீர்கட்ட ஜனநாயகத்தை பற்றி உரத்து உருமிய மார்செலா டெலா பிராங்கோ. சீற்றத்தின் சீர்கொண்ட நடை என்ற இந்த பாட்டு.
Cuando ríen satisfechos al haber comprado sus derechos, bronca cuando se hacen moralistas y entran a correr a los artistas.
BBC நட்டாலியோ கோசேயின் பேட்டகத்தை தமிழில் தந்தவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்திருக்கிறது என்று யுக்ரைன் நாட்டின் இடைக்கால பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். யுக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டிருக்கின்ற இராணுவ நடவடிக்கையை நம்ப முடியாத ஒரு ஆக்கிரமிப்பு என்று கூறி அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி கண்டித்திருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.